தமிழ் தூது தனிநாயகம் அடிகளார் அவர்களது பிறந்தநாள் நூற்றாண்டு சிறப்பு ஒலித்தொகுப்பிலே நாம் அடுத்து உங்களுக்கு தர இருப்பது கனடாவிலிருந்து பேராசிரியர் இ பாலசுந்தரம் அவர்கள் வழங்குகின்ற சிறப்பு கருத்துரை.
வணக்கம், இது பேராசிரியர் பாலசுந்தரம் டொரண்டோல இருந்து கேட்கிறேன். நாங்கள் எதிர்வருகின்ற 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் பேராசிரியர் தன்னாய்வாளிகளுடைய சிறந்த நூற்றாண்டு விழா தொடர்பாக விழா ஒழுங்குகள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடந்த 3 மாதங்களாக இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது புலம்பெயர்ந்த நாடுகள் ஐரோப்பாவிலும் சரி, ஆஸ்திரேலியாவிலும் சரி, இன்னும் பல இடங்களில் தன்னாடிகளுடைய பிறந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருகின்றன. தாயகத்திலேயும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இங்கே நாங்கள் ஒரு விழா குழுவை அமைத்து அதற்குரிய செயல்திட்டங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். முதலிலே தன்னாடிகள் பற்றி சொல்ல வேண்டும். தனிநாயகிகளுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், அவர் தமிழ் தூதாக இருந்திருக்கின்றார். அதனுடைய பொருள் என்னவென்றால், அவர் 1938ஆம் ஆண்டு ரோம் பல்கலைக்கழகத்திலே மதத்துறையில் முதுமானி முனைவர் பட்டம் பெறுவதற்காக சென்று கொண்டார். அந்த காலத்திலே அவர் ஐரோப்பிய மொழிகள் பலவற்றை கற்றது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய மொழிகளில் உள்ள இலக்கியங்களையும் பற்றி படித்திருக்கின்றார். அதே வேளையில் அந்த இலக்கியங்கள் பற்றி செய்யப்பட்ட ஆய்வு நூல்களையும் படித்திருக்கின்றார். அந்த வேளையில்தான் அவருக்கு தனது தாய்மொழி, தனது தாய் இலக்கியம், தனது பண்பாடு பற்றி இந்த நாட்டவர்களுக்கு சொல்ல வேண்டுமோ என்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட உணர்வின் விளைவாக, ஆனால் அப்பொழுது அவருக்கு தமிழில் ஆழ்ந்த புலமையோ ஆழ்ந்த அறிவோ இல்லாத சூழல். அவர் தமிழகத்து திரும்பி வந்த பிற்பாடு வடக்கன் குளம் என்ற இடத்திலே, அவர் தூத்துக்குடியிலே வடக்கன் குளம் என்ற இடத்திலே தனது மதப்பணியையும் ஆசிரிய பணியையும் தொடர்ந்திருக்கின்றார். அப்பொழுது அவர் ஒரு 4 ஆண்டும் முறையாக தமிழ் கற்று, பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதுமானி பட்டமும் எம்எல்இ பட்டமும் தமிழிலே செய்திருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு தேப்ப மீனாட்சி சுந்தரனார், சுபமாணிக்கம் போன்ற சங்க தமிழ் இலக்கியத்திலே அறிவார்ந்த பேராசிரியர்கள் அவருக்கு ஆசிரியராகவும் வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். அத்தகைய ஒரு பின்னணிதான், அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அவருக்கு கிடைத்த, தமிழிலே கிடைத்த ஆழமான அறிவும் அகன்ற நோக்கம்தான் அவரை தனிநாயக அடிகளாக உலகறிய செய்தது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். அப்பொழுது அவர் இந்த தமிழருடைய பண்பாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் பற்றி உலகறிய செய்ய வேண்டும் என்ற முயற்சியிலே அவர் இதற்கு முன்னர் இந்தியாவிலே எழுதப்பட்ட வெளிநாட்டு அறிஞர்களும் உள்நாட்டு அறிஞர்களும் எழுதிய இலக்கிய வரலாற்றிலேயோ அல்லது வரலாற்று நூல்களையோ அல்லது பண்பாட்டு நூல்களை படித்த பொழுது அவர் சொல்லுகின்றார், எத்தனையோ அறிஞர்கள், வெளிநாட்டு அறிஞர்களும் இந்திய அறிஞர்களும் இந்தியாவை பற்றி எழுதியிருக்கின்றார்கள், ஆனால் தமிழ் மொழியை பற்றியோ தமிழனுடைய பழமையை பற்றியோ தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்பை பற்றியோ ஒரு தொழில் கூட பேசவில்லை என்ற ஒரு இயக்கம் அவரிடம் இருந்தது. அந்த இயக்கத்தை, அந்த வெற்றிடத்தை நிரப்புகின்ற உதய நோக்கத்துக்காக அவர் தன்னுடைய இலட்சியத்தையே மாற்றி அமைத்தார். அதாவது உலகெல்லாம் தமிழ் பரப்ப வேண்டும் என்ற ஒரு ஒரு எண்ணம் அவரிடம் ஏற்பட்டிருந்தது. அந்த எண்ணத்தை அவர் முதன்முதலாக 1964ஆம் ஆண்டுதான் நிறைவேற்றுகின்றார். அதாவது 1964ஆம் ஆண்டு கிழக்கிய மொழிகளுக்கான ஒரு ஆராய்ச்சி மாநாடு டெல்லியிலே நடைபெற்றது. அந்த கிழக்கிய ஆராய்ச்சி மாநாட்டுக்கு உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்தும், இலங்கையிலிருந்தும், தமிழகத்திலிருந்தும் பல அறிஞர்கள் சென்றிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர் தமிழ் அறிஞர்களையும் சேர்த்து இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற ஒரு குழுவை ஏற்படுத்தினார். அந்த குழுதான் பின்னர் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமாக மலர்ந்தது. அந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு நடத்துகின்ற நிறுவனம் முத முதலாக 1966 கோலாலம்பூரிலே முதலாவது தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்துகிறது. அது ஒரு மைல்கல். அதாவது தமிழ் மொழியை, தமிழ் இலக்கியத்தை, தமிழுடைய பண்பாட்டை உலகறிய செய்த முதலாவது மாநாடு அது. அதே போன்று இந்த தமிழருடைய பண்பாட்டை, மொழியையும், இலக்கியத்தையும் உலக அறிஞர்களுக்காக எடுத்து செல்கின்ற ஒரு அமைப்பும் கணியாரிகள் தான் ஏற்படுத்தினார். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நிறுவனப்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த விடயம் காத்திரமாக அமைகின்றது. எனவே கணிநாய அடிகள் அன்று இட்ட அத்திவாரம், அதாவது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு அமைப்பு ஆனது தமிழ் மொழியை உலகறிய செய்தது. இந்த உலகறிய செய்தது உலகறிய செய்தது என்றால் என்ன என்று கேள்வி எழுகின்றது. அதாவது உலகின் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே இந்திய மொழிகள் என்று கூறுகின்ற பொழுது வடமொழி தான் அவர்களுக்கு தெரிந்தது. வடமொழியை பற்றிய கல்வி தான் உலக நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஆனால் தனியாளிகளுடைய முயற்சியின் பயனாக இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு வந்த அறிஞர்களின் துணை கொண்டு ஐரோப்பிய நாடுகளிலே மற்றும் கிழக்கிய நாடுகளிலே தமிழ் மொழியை பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கருணாநிதி அடிகள் ஏற்படுத்தினார் என்பது மிகையாகாது. அவருக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து அறிஞர்கள் தமிழை ஆராய்வதற்கு முன்வந்தார்கள். அதன் பயனாக இன்று அதனுடைய அறுவடைதான் இப்பொழுது நமக்கு தமிழ் மொழி செம்மொழி என்ற ஒரு அந்தஸ்தை எனக்கு பெற்றுத் தந்திருக்கிறது. அந்த தமிழ் மொழி செம்மொழி என்ற அந்தஸ்து பெறுவதற்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் சிறப்பாக கண்ணாயடிகளும் அயராது பாடுபட்டவர் என்பதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகின்றேன். இவ்வாறாக அது மட்டுமல்ல, கண்ணாய அடிகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஏன் சென்றார் என்றால் இந்த அவர் மத ரீதியாகவும் மதப்பணி அடிப்படையில் சென்றிருக்கின்றார். சென்ற இடமெல்லாம் தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழர் பண்பாடு பற்றி சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கின்றார். அவர் அந்தந்த நாட்டு மொழிகளிலே சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒரு ஒரு தன்னுடைய அறிவை ஏற்படுத்தி மொழி அறிவை ஏற்படுத்தியிருந்தார். அது ஒரு சிறப்பாக இருந்தது. ஒருவர் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று, தமிழர் ஒருவர் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு பற்றி பிரெஞ்சு மொழியிலே பேசுகின்ற பொழுது அந்த பேச்சுக்கு ஒரு கரண்டி இருக்கின்றது. அத்தகைய ஒரு வழியைத்தான் தமிழ்நாடுகள் மேற்கொண்டு உலக நாடுகளிலே தமிழரை பற்றி, தமிழுடைய இனத்தை பற்றி, தமிழ் மொழி இலக்கியத்தினுடைய செம்மையை, செழுமையை பற்றி கூறினார்கள். அடுத்ததாக இந்த தன்னாடிகள் வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு 8 ஆண்டுகள் இலங்கை பல்கலைக்கழகத்தில் கல்வித்துறையிலே கல்வி விரிவுரையாளராக பணியாற்றி இருக்கின்றார்கள். அந்த அப்பொழுது புலமை பரிசில் பெற்று லண்டனுக்கு சென்று அவர் என்ன செய்தார் என்றால், தமிழருடைய பண்பாட்டிலே, அதாவது சங்க இலக்கியம் கூறுகின்ற தமிழருடைய கல்வி நிலை, அதாவது சங்க இலக்கியம் கூறுகின்ற கல்வி நிலை என்று கூறுகின்ற பொழுது கிறிஸ்துக்கு முன் 400 ஆண்டுகளும் கிறிஸ்துக்கு பின் 400 ஆண்டுகளும் உள்ள அந்த காலப்பகுதியிலே வாழ்ந்த மக்களுடைய கல்வி நிலை எவ்வாறு இருந்தது என்பது பற்றி முத முதலாக ஆராய்ந்த ஒரு தமிழ் மகனும் தன்னாயடிகள் தான். அவர் லண்டன் சென்று தமிழருடைய பண்டைய கல்வி முறை பற்றி ஆராய்ந்தார்கள். பின்னர் அவர் மலேசிய பல்கலைக்கழகத்திற்கு சென்று 1961 சென்றார். 69 அங்கே பணியாற்றி இருக்கின்றார். அங்கே ஒரு 8 ஆண்டுகள் மலேசிய பல்கலைக்கழகத்திலே அவர் தமிழ் பேராசிரியராக அல்லாமல் இந்திய மொழித்துறையினுடைய தொழிலாதிபதியாகவும் இருந்திருக்கின்றார். இந்த பல்கலைக்கழக பதவி அவருக்கு, அந்த பதவியை அவர் தக்க முறையிலே சுயநலமின்றி எந்த ஒரு தன்னலமும் எதுவும் கருதாது தன்னுடைய பதவி காலத்தையும் பதவியையும் தமிழுக்காகவும், தமிழ் பண்பாட்டுக்காகவும், மொழிக்காகவும் அர்ப்பணித்து, அதாவது அவற்றை பரப்புவதற்காக அவற்றை பயன்படுத்தி கொண்டார். அதாவது முதலாவது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற பொழுது தும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அங்கே பிரதமராக இருந்தார்கள். அவர் பாராட்டிய பாராட்டு அது தமிழ் தன்னாடுகளை பாராட்டியது. எவ்வாறு பாராட்டினார் என்றால், அந்த தமிழ் மலேசிய நாடு இந்த மாநாட்டின் மூலம் பெருமைப்படுத்தப்பட்டது என்று கூறினார். அந்த அளவுக்கு தன்னாடுகள் எவருமே செய்திருக்காத அளவுக்கு தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இலக்கியத்துக்காகவும் தமிழ் பண்பாட்டுக்காகவும் தன்னலங்கருதாது பாடுபட்டு அவற்றை பாரறிய செய்த ஒரு தமிழ் மகனாக வளர்ந்திருந்தார். அந்த வகையிலே நாங்கள் அவருக்கு, அதாவது நாங்கள் சொல்வதிலும் விட, இன்று புலம்பெய்ந்த நாடுகளிலும் தாயகத்திலும் அவருக்கு பல்வேறு இடங்களிலே விழாக்களும் ஆராய்ச்சி மாநாடுகளும் நடத்தி வருகின்றார்கள் என்ற செய்தி பெருமையும் தருகிறது, மகிழ்ச்சியும் தருகிறது. அனைத்து ஊடகங்களுக்கு இது பாருங்கள், இங்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கு கனடாவுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவரை பற்றி கேட்கிறீர்கள், அவரை பற்றிய செய்தியை உலகறிய செய்ய இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்ற பொழுது, அதாவது உலக தமிழ் ஊடகங்கள் அவருக்காகவும் தன்னுடைய ஊடகத்தை திறந்து அவற்றின் ஊடாக அவரை அழைத்து உலகறிய செய்து கொண்டிருக்கின்ற பணியை நாம் பாராட்டுகின்றேன். அதாவது கனடாவிலே நடைபெறுகின்ற விழாவை பற்றி நாங்கள் வருவோம். கனடாவிலே நடைபெறுகின்ற, அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி 2 நாட்கள், முதல் நாள் நாங்கள் ஒரு விழாவாகவும் இரண்டாம் நாள் ஒரு ஆராய்ச்சி மகாநாடாகவும் நடத்துகின்றோம். முதல் நாள் நிகழ்ச்சியிலே நாங்கள் மன்னார் பிஷப் அவர்களை, ராயப்பு அவர்களை, வணக்கத்துக்குரிய ராயப்பு அவர்களை அழைத்திருக்கின்றோம். தமிழகத்திலே இருந்து எங்களுடைய வணக்கத்துக்குரிய அமுதநடிகள் வர இருக்கின்றார்கள், தமிழ் நேசன் அவர்கள் வர இருக்கின்றார்கள். இங்கு கனடாவில் இருந்து ஃபாதர் சந்திரானந்தன் அவர்கள் இந்த அமைப்பிலே இருக்கின்றார்கள். தன்னார்வலர்களுடைய மருமக்கள் முறையிலான 2 அறிஞர்கள் இங்கு இருக்கின்றார்கள். ஒருவர் ராஜன் பிலிப், மற்றது மனோ பிலிப், அவர்களும் இந்த மாநாட்டிலே பங்கு வகித்திருந்தார்கள். இந்த முதல் நாள் நிகழ்ச்சியிலே இந்த பெரியவர்களுடைய சொற்பொழிவுகள் இடம்பெற இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பான செய்தி, தன்னாடிகளை பற்றி பாடல் இயற்றி தமிழகத்திலே உள்ள சவுந்தரராஜன் போன்ற பெரிய பெரிய பாடல்களால் அந்த பாடல்களை பாடை செய்து ஒரு இருவட்டு வெளியிடுகின்றோம். அந்த இருவட்டில் உள்ள பாடல்களுக்கு நடனங்கள் அமைத்து இந்த விழாவிலே நாங்கள் மேடையேற்றி இருக்கின்றோம். இந்த நேயர்களே, இன்னும் ஒரு சிறப்பு இந்த எங்களுடைய விழாவிலே என்னவென்றால், தன்னாடிகள் பற்றி உலகின் பல்வேறு நாடுகளிலே உள்ள அறிஞர்களை, தமிழறிஞர்கள், வேற்றுமொழி அறிஞர்களுடைய அறிஞர்களை அணுகி அவரிடமிருந்து கற்றுகளை பெற்று பெரிய ஒரு ஆராய்ச்சி தொகுதியை நாங்கள் பெருஞ்சிலவிலே வெளியிட இருக்கின்றோம் என்ற செய்தியையும் அந்த நாங்கள் கூற விரும்புகின்றோம். அந்த ஆராய்ச்சி தொகுதியானது உலகெங்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அந்த தொகுதியை பெற விரும்புபவர்கள் உங்களுடைய வானொலி ஊடாக தொடர்பு கொண்டு எங்களை அணுகினால் நாங்கள் அந்த பிரதிகளை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவோம். அடுத்த நாள் நிகழ்ச்சியிலே, அது மட்டுமல்லாமல் முதல் நாள் விழாவிலே 20-30 பூனைகள் அடங்கிய ஒரு பூனை நிகழ்ச்சியை தொடங்கி இந்த சிறப்பு சொற்பொழிவுகள் இடம்பெற இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நேர்களே, தன்னாயடிகள் நினைவாக நாங்கள் இங்கே ஒரு பெரிய பரந்த அளவிலே மாண இளைய சமுதாயத்தினரிடையே ஒரு பேச்சு போட்டியை நடத்தினோம். அந்த பேச்சு போட்டியிலே பங்கு பற்றி முதலிடம் பெற்றவர்களுடைய பேச்சுக்களும் இதில் இடம்பெற இருக்கின்றன என்ற செய்தியையும் சொல்ல விரும்புகிறோம். அதாவது இந்த பேச்சு போட்டியை பற்றி நான் குறிப்பிட்டேன். இந்த பேச்சு போட்டியின் மூலம் தன்னாடிகள் பற்றி இங்கு கனடாவிலேயே வாழ்கின்ற இளைய தலைமுறையினருக்கு நாங்கள் ஒரு ஈடுபாட்டை, அவர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த பேச்சு போட்டி தன்னாடிகளை இளைய சமுதாயத்தினரிடம் எடுத்துச் சென்றிருக்கின்றது. அதே போன்று கனடாவிலே வெளிவருகின்ற தமிழ் பத்திரிகைகளிலே நாங்கள் தன்னாடிகள் பற்றி தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கின்றோம். இங்குள்ள தமிழ்வன் தொலைக்காட்சி, டிவிஏ தொலைக்காட்சி எல்லாம் தன்னாடிகளை பற்றி எங்களிடமிருந்து போட்டிகளை எடுத்து அவர்கள் ஒளி பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சென்ற மாதம் அதாவது ஜூலை மாதம் முதலாம் ஜூலை மாதம் 4ஆம் 5ஆம் 6ஆம் தேதிகளிலே டொரண்டோவிலே 25வது ஆண்டு, அதாவது ஃபெட்னா என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய 25வது ஆண்டு விழா இங்கே நடைபெற்றது. அந்த விழா கூட தன்னாயக மடிகளுடைய நினைவாகத்தான் நடைபெற்றது. அந்த விழாவிலே 1000 பேருக்கு மேற்பட்ட பங்கு பற்றிய அந்த விழாவிலே தன்னாயகர்களை பற்றி நாங்கள் பேசினோம். அதே நேரத்திலே இன்னொரு அதே விழாவிலே தன்னாய அடிகளுடைய நினைவாக ஒரு ஆராய்ச்சி மகநாடும் அங்கு இடம்பெற்றது. அடுத்ததாக இந்த நாங்கள் இந்த விழாவிலே தன்னாய அடிகளுக்கு முத்திரை கொண்டு வெளியிட இருக்கின்றோம். அதற்குரிய அனுமதியை நாங்கள் பெற்றுவிட்டோம். எனவே தன்னாய அடிகளுக்கு தன்னாய அடிகளை எவ்வாறெல்லாம் கௌரவிக்கலாமோ, அவருடைய பேர் எவ்வாறெல்லாம் நிலைக்க செய்யலாமோ என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். இந்த விழா குழுவிலே நாங்கள் ஒழுங்கமைப்பு குழு என்றும், விழா குழு ஒன்றும், வெளியீட்டு குழு ஒன்றும், நிதிக்குழு ஒன்றும் பல குழுக்களாக இயங்கி வருகின்றோம். எல்லா குழுக்களும் செம்மையான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனுடைய முக்கிய இந்த அமைப்பு குழுவிலே முக்கிய பொறுப்பை நான் ஏற்றிக்கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில்தான் இப்பொழுது உங்களோடு தொடர்புபட்டுக் கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக 2 நாள் நிகழ்ச்சி மார்க்கம், அதாவது மார்க்க நகரிலே உள்ள சிரிக் சென்ற மண்டபத்திலே ஆராய்ச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த ஆராய்ச்சி மாநாட்டிலே இந்தியாவில் இருந்தும், அமெரிக்காவில் இருந்தும், கனடாவில் இருந்தும் அறிஞர்கள் ஆராய்ச்சி கட்டுரைகள் சவரத்துக்கு இருக்கின்றார்கள். அது காலை 10 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை முழுநாள் கருத்தரங்காக நடைபெற இருக்கின்றது. இவ்வாறாக தன்னாயடிகள் செய்த பணிக்கு, அவர் செய்த பணியை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது தமிழை உலகறிய செய்தார், தமிழ் கல்வியை உலகமயப்படுத்தினார், தமிழ் ஆராய்ச்சியை உலகமயப்படுத்தினார். அந்த வகையிலே ஒரு தனி மகனாக அதனுடைய சிறப்பாக அந்த சிறப்பின் அடிப்படையில தான் 1968ஆம் ஆண்டு சென்னையிலே தமிழராட்சி மாநாடு நடைபெற்ற பொழுது தன்னாயடிகள் அடிகளுக்கு என்று சிலை எழுப்பினார்கள் அல்லவா, அதுவும் அவருடைய பணியினுடைய ஒரு குறியீடாக தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது நாங்கள் இந்த நாட்டிலே கனடாவிலே இந்த விழா மூலம் புறப்படுகின்ற நிதியத்தை வைத்து தன்னாயம் அடிகள் தொல்மை பரிசில் அந்த ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அவருடைய பேரிலே இங்கே வாழ்கின்ற மக்களுக்கு கல்வி புலமை பரிசுகளை வழங்க நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். எனவே நல்ல நல்ல நோக்கத்தோடு, நல்ல சிந்தனையோடு நாங்கள் இந்த விழாவை எடுத்திருக்கின்றோம். அதாவது இந்த விழா எங்களுக்கு சரியான முறையிலே வெற்றி பெறுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய செயல் திட்டங்களும் எதிர்கால திட்டங்களும் கைகூடும் என்று நம்புகின்றோம். நேர்களை இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். நான் இதுவரை உலகளாவிய நிலையிலே தன்னாயகளை பற்றி கூறினேன். இனி எங்களுடைய அவர் எங்களுடைய தாய்நாட்டைச் சேர்ந்தவர், எங்களுடைய தாயகத்தைச் சேர்ந்தவர், அதாவது நெடுந்தீவையும் ஊர்காவத்துறையையும் சேர்ந்த பெரிய பெற்றோர்களுக்கு பிள்ளையாக பிறந்த தன்னாயகள் ஆரம்ப கல்வியை அங்கு யாழ்ப்பாணத்திலே தொடர்ந்த பிற்பாடு கொழும்பிலே அவர் அருட்செல்வராக, அருள் சகோதராக கல்வி கற்று பட்டம் பெற்ற பின்னர் அவர் கிறிஸ்துவ பணியில் ஈடுபட்டு பல்கலைக்கழக பேராசிரியர் இருந்த பின்னர் அவர் ஈழத்திலே வாழத் தொடங்கினார். உங்களுக்கு தெரியும், 1974ஆம் ஆண்டு நடைபெற்ற 4வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடை எந்த ஒரு ஈழத்தமிழனும் மறக்க மாட்டான். ஏனென்றால் அந்த மாநாட்டுதான் எங்களுடைய தேசியம் பற்றிய சிந்தனைக்கு, தேசியம் பற்றிய விழிப்புணர்வுக்கு அத்திவாரம் பல உயிர்களை நாங்கள் இழந்து அந்த இழப்பின் தொடர்பாக எங்களுடைய தேசிய பற்றிய சிந்தனைகள் விரிவு பெற்றதை நாங்கள் பார்த்திருப்போம். அந்த தொடக்கம் தன்னாயடிகள் கருணாய அடிகள் எங்களுடைய தேசியத்துக்காக, எங்களுடைய மொழிக்காக, உரிமைகளுக்காக அப்பப்போது குரல் கொடுத்து வந்திருக்கின்றார்கள். நேர்களே, இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால் 1956ஆம் ஆண்டு திருவாள பண்டார SWRD பண்டநாயக் அவர்களால் தனி சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது தனிநாய அடிகள் அவர்கள் நேரடியாக சென்று அவரை சந்தித்து இந்த இதனை பற்றி சிந்திக்கும்படி கேட்டார்கள். இதனை பற்றி மறு பரிசீலனை செய்யும்படி கேட்டார்கள். அதற்கு அந்த அப்போதைய பிரதமர் கூறிய பதில் என்னென்றால், அதை நாங்கள் ஆயுதத்தினால் தான் தீர்ப்போம் என்று அன்றே சொன்னார், அவ்வாறே செய்து விட்டார்கள். எனவே எங்களுடைய உரிமைக்காக அன்று அவர் தீர்க்க தரிசனத்தோடு குரல் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அவர் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் என்னென்ன அவலங்களை எல்லாம் எதிர்கொள்ள போகிறார்கள் என்று செய்திகளை கூட அவர் சொல்லி இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு தெரியும், 1961 ஐக்கிய வழியிலே தமிழ் உரிமைக்காக போராட்டம் நடைபெற்ற பொழுது, காலிமுக திடலிலே அகிம்சை வழி போராட்டம் நடந்த பொழுது, சுவாமிகள் வெள்ளை உடை, அதாவது பாதிரியாருக்குரிய உடை அணிந்து அந்த சத்தியாகிரக போராட்டத்திலே பங்கு பற்றிய ஒரு பெருமகன். அவ்வாறு தனியே அவர் மதத்துக்காக மட்டும் உழைக்கவில்லை, மொழிக்காக பண்பாட்டுக்காக மட்டும் உழைக்கவில்லை, ஒரு இனத்தினுடைய இருப்புக்காகவும் ஒரு இனத்தினுடைய தமிழினத்தினுடைய உரிமைக்காகவும் தமிழினத்தினுடைய மொழிக்காகவும் அரசுடைய அகிம்சை முறையிலே அவர் ஈடுபட்டு அதற்காக பாடுபட்டவர் என்று சொன்னதிலே மிகவும் பெருமையா இருக்கிறது. அத்தகைய ஒரு முழுமையான ஒரு மனிதனை பாருங்கள், ஒரு மனிதன் தனக்காக வாழாது தன இனத்துக்காக நாட்டுக்காக மொழிக்காக பண்பாட்டுக்காக வாழ்ந்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் அத்தகைய விடயங்களையும் உலகறியச் செய்திருக்கின்றார். இன்று நாங்கள் தமிழை பற்றி விளாடுக்கின்றோம், தமிழ் அறிஞருக்காக விளாடுக்கின்றோம் என்றால் அது ஜனநாயகர்களுடைய தந்த அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடர்கின்றதற்காக, அவர் என்னென்ன பணிகளை செய்தார் என்பதை மீண்டும் நினைவுகொள்வதற்காகத்தான் இந்த விழாவை நாங்கள் எடுக்கின்றோம். ஆம், பெரும் பணம் பொருட்செலவோடுதான் நடைபெறுகிறது. ஆனால் தமிழ்நாடுகளுக்கு இந்த விழா மட்டும் போதாது, அவர்களை நினைவு கொள்வதற்க வகையிலே பல்வேறு செயல்திட்டங்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வானொலி நிகழ்ச்சி கூடாக தமிழ்நாடுகள் பற்றி கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் தமிழ் மொழியை மறக்க கூடாது, தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை ஊட்ட வேண்டும். முக்கியமாக பெற்றோர்கள், புறநாடுகளிலே வாழ்கின்ற, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளிலே வாழ்கின்ற பெற்றோர்களுடைய கவனத்துக்கு நான் சொல்வது என்னவென்றால், வீட்டிலே தமிழ் மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதுதான் நீங்கள் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும், ஏன் நீங்கள் பிறந்த இனத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையாகவும் நன்றியாகவும் கொள்ளுங்கள். வீட்டிலாவது தமிழ் மொழியை பேச வேண்டும். இந்த வானொலி இப்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக செலவழிக்கிறது என்றால் தமிழுக்காகத்தான் அவர்கள் இந்த நேரத்தை செலவழிக்கிறார்கள். எனவே இந்த செய்தியை கேட்பவர்கள் குறைந்தபட்சம் தமிழ் பண்பாட்டையாவது தமிழ் மொழியாவது தமிழ் வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல், ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாட்டிலே உள்ளவர்கள் தயவு செய்து தமிழர்களுடைய இந்த நூற்றாண்டு காலத்தை இயன்ற அளவில், முக்கியமாக இளம் தலைமுறையினரை ஒன்றிணைத்து இந்த விழாவை நடத்த வேண்டும். அந்த விழாவை நடத்துவதன் மூலம் எங்களுடைய மொழி உணர்வு வருகிறது, தேசிய உணர்வு வருகிறது, பண்பாட்டு உணர்வு வருகிறது. ஏனென்றால் நான் மீண்டும் மீண்டும் இதை கூறுகின்றேன், ஏனென்றால் புலம்பெயர்ந்த நாடுகளிலே இப்பொழுது தமிழ் உணர்வும் தமிழ் பண்பாட்டு உணர்வும் மெல்ல மெல்ல கரைந்து வருகிறது. எங்களுக்கு புதியதல்ல, அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சி தமிழகத்திலும் ஈழத்திலும் நடைபெற்ற காலனித்துவ ஆட்சி காலத்திலே அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கூறிகளாக ஏற்றிச் சென்று ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவுக்கும் ஏனைய தீவுகளுக்கும் கூட்டிச் சென்றவர்கள் இப்பொழுது அடையாளமற்று, மொழியற்று, தமிழ் அடையாளமற்று வாழ்கின்றார்கள். அந்த ஒரு நிலை, அதாவது 80களில் இருந்து ஈழத்திலே இருந்து புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஏற்படக்கூடாது. அடுத்து வருகின்ற 2-3 நூற்றாண்டுகளுக்காவது எங்களுடைய இனமும் மொழியும் பண்பாடும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தன்னாடிகள் போன்றவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும். அந்த அத்தகைய விழாக்களின் மூலம் இளைய தலைமுறையினருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஏன் விழா எடுக்கின்றோம், யாருக்கு விழா எடுக்கின்றோம், அவர் என்ன செய்தார் என்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இத்தகைய விழாக்கள் நிச்சயமாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ வாழ்கின்ற நாடுகளை எல்லாவற்றிலும் எடுக்க நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வானொலியை மட்டுமல்ல, உலகின் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ் முதலான இடங்களில் உள்ள அனைத்து ஊடகங்களும் தன்னாடிகளுக்கு ஒரு மனுஷியாலுமல்ல பல மனுஷியாரங்களை ஒதுக்கி அவரை பற்றி பேசுவதற்கு பல பலரோடு தொடர்பு அவரை பற்றி பேசி அவரை பற்றி சொல்லி இளைய தலைமுறையினருக்கு அதை அறிவிக்க வேண்டும். அந்த வகையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து என்னை அழைத்து எங்களுடைய விழாவை, அதாவது கனடாவிலே தோன்றோ மா நகரிலே சுவாமி பழக்கத்துக்குரிய தன்னாரிகளுடைய பிறந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற அவர் நினைவாக இந்த மாநாடு நடத்துகின்ற விழா குழுவினரை சார்பிலே உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் வாயிலாக நேர்கள் இதுவரை கேட்டது தமிழ் தூது தனநாயகம் அடிகளார் அவர்களது பிறந்தநாள் நூற்றாண்டில் கனடாவிலிருந்து பேராசிரியர் இ பாலசுந்தரம் அவர்கள் வழங்கிய சிறப்பு கருத்துரை.